நேயர்கள் குரல்.
சென்னையிலிருந்து ஹரி பேசுறேன். நம்ம குரல் நேயருக்கு வணக்கம். சென்னையிலிருந்து ஹரி பேசுறேன். அதாவது ஏற்கனவே கலையராஜன் சொல்லியிருந்த அந்த ஒரு கேவலமான செயல், அதாவது அந்த மனிதனே மனித மலத்தை அழுதற்குண்டான விஷயம், அருந்ததியர் பண்ண வேலை வாங்கின விஷயத்த வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் நடந்ததை பத்தி சொல்லியிருந்தாரு. ஒரு இழிவான ஒரு கேவலமான செயலை வந்து செய்த விடுதி நிர்வாக தலைவரை வந்து நான் வன்மையா இந்த பதிவு மூலமா நான் கண்டிக்கிறேன். ஏன்னா அவரு வந்து விஷவாயு தாக்கி இறக்குற அளவுக்கு ஒரு ஆசவத்தை காட்டி இந்த மாதிரி ஒரு இழிவான ஒரு கேவலமான விஷயத்த செய்ய சொன்ன அந்த தலைவரை வந்து நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஏன்னா இந்த பதிவுல நான் கண்டனம் தெரிவிக்கணும்ன்றதுக்காக தான் இந்த பதிவே போடுறேன். ஏன்னா அவர் சொன்ன விஷயத்தை கேட்கும்போது எனக்கே கொஞ்சம் பதை பதைக்கிற மாதிரிதான் இருந்தது. ஏன்னா ஒரு துப்புரவு பணின்றது அதுக்கே வந்து ஒரு செயற்கை தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, ரோபோன் சொல்லக்கூடிய இயந்திர மனிதர், அதெல்லாம் வந்து வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கு. அப்படியேப்பட்ட காலகட்டத்தில் இந்த மாதிரி விஷயம், அதெல்லாம் என்னப்பட்ட விஷயத்த வந்து மனிதர்களே மனிதர்கள் செய்யறது வந்து ஒரு தவறான புரிதலுக்கு உண்டான விஷயம். இது உண்மையா கண்டிக்கக்கூடிய விஷயம். நான் ஒரு போட்ட பதிவுக்கு சொல்லியிருந்த விஷயத்துக்கு நான் மிகவும் ஒரு கண்டனம், அதாவது கண்டனம் இவருக்கு இல்ல அந்த தலைவருக்கு. அவர் அறிவில்லாத ஒரு செயலை செய்த அவர் வந்து இப்போ அவர் என்ன நிலைமையில் இருக்காரு என்ன எதுன்றது எதிர்காலத்தில் அந்த பதிவு போடுங்க. அதாவது கைது செய்யப்பட்டாரா இல்ல என்ன மாதிரி அந்த செய்திக்கு என்ன முற்று பெறப்பட்டிருக்கு அப்படின்றத நீங்க பதிவு போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல நல்ல பெண் வந்து எனக்கு ஆதரவு தெரிவிச்சு பதிவு போட்டிருக்காரு. அவருக்கு என்னோட நன்றிகள், கலந்த வாழ்த்துக்கள், பாராட்டுகள். நீங்களும் நிறைய பதிவுகள் போட்டுட்டே வாங்க. அப்புறம் இப்போ கொஞ்ச நாளமா இந்த இத்திகாஸ்ரீயோட புது பதிவுன்னு எதுவும் வரல, திரும்பவும் வந்ததுன்னா நல்லா இருக்கும். அப்புறம் வேற என்ன சொல்றதுன்னு தெரியல, எல்லாரோட பதிவும் நல்லா தான் இருக்கு. சோ அதுல குறிப்பா எனக்கு கவர்ந்த பதிவு வந்து என்னோட அந்த நகைச்சுவை பதிக்கு ஆதரவு தெரிவித்த கள்ளக்குறிச்சி நல்லப்பனுக்கு நன்றிகள், பாராட்டுகள், வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்க ரித்திகா சிங் பேசுறேன். நான் இன்னைக்கு இயந்திரங்களை பத்தியும் இணையவெளி பயன்பாட்டை பத்தியும் பேச போறேன். பேருந்துகள்ல பயணச்சீட்டு வழங்குறதுக்கும் உணவு விடுதுகள்ல உணவு கட்டண சீட்டு வழங்குறதுக்கும் புதிய கருவிகளை பாத்துருப்போம். அதுல எளிய வடிவிலான மின்னணு இயந்திரங்கள், இணைய இணைப்பு இல்லாதது அந்தந்த நிறுவனத்தோட தேவைக்குன்னு மட்டுமே வடிவமைக்கப்பட்டது. இது மாதிரி பல இயந்திரங்கள்ல அன்றாடம் பயன்படுத்துற காலத்துல நம்ம வாழ்கிறோம். முதன் முதலா மின்னஞ்சல் மூலமா தொடர்பு கொண்டப்ப உலகம் சுருங்கிடுச்சு அப்படின்னு நினைச்சோம். கடித போக்குவரத்து குறைஞ்சிச்சு, குறுஞ்செய்தியோட வருகை அப்புறம் தந்தி விடைபெற்றுச்சு. சமூக வலைதளங்கள் மூலமா காணொலி இணைப்புல பேசுறப்ப உலகம் உள்ளங்கைக்குள்ள அடங்கி விட்டுருச்சு. ஆண்டிப்பட்டியில நடைபெறுற திருமணத்தை அமெரிக்கால அதே நேரத்துல இணையவெளி காணொலி மூலமா காண முடியுது. இணையம் அப்படின்ற தொழில்நுட்ப உலகில அனைத்து துறைகளும் புகுந்துடுச்சு. வங்கிகள் தர அட்டைகள்ல உருள்கிறது வாழ்க்கை. அறிவியல் முன்னேற்றத்தால மனிதனோட பயண நேரம் குறைஞ்சிருச்சு. அறிவியல் கண்டுபிடிப்புகள் நம்ம நேரத்தை பல வழிகளிலையும் மிச்சப்படுத்துது. கணினி பயன்பாடு மிகுந்திருப்பதனால சமையல் எரிவாயு பதிவு செய்வது, மின்கட்டணம் செலுத்துவது, பயணத்திற்கு முன்பதிவு செய்வது, இந்த மாதிரி செயல்களுக்கெல்லாம் நேர்ல போய் வரிசையில நிக்கிறது குறைஞ்சிருக்கு. அங்காடிகளுக்கு போய் பொருட்களை வாங்குறது கூட இணையவெளியில தொடங்கிருக்கு. தெருவுக்கு தெரு 24/7 தானியங்கி பணம் இயந்திரமும், கடைக்கு கடை வங்கி அட்டைகள் பயன்படுத்துற இயந்திரமும் உலகத்திற்கு வந்துகிட்டு இருக்கு. இந்த இயந்திரங்களோட பின்னால இருக்கிறது கணினி யுகத்தோட கண்ணுக்கு தெரியாத இணையவலை இணைப்பு இல்ல. ஒளிப்படி இயந்திரம், கல்வி வணிகம், அரசு, தனியார் அலுவலகங்கள் அப்படிங்கிற எல்லா துறைகளிலும் நகல் எடுக்க பயன்படுற முக்கியமான இயந்திரம் இது. எல்லாரும் இதை ஜெராக் அப்படின்னு பொதுவா கூடுற வழக்கத்துல இருக்க சொல். நியூயார்க்கை சேர்ந்த காப்புரிமை சட்ட வல்லுநரும் பகுதி நேர ஆய்வாளருமான ரிச்சர்ட் கால்ஸ்டன் நம்ம தொழிலுக்காக நிறைய காகிதங்களை படியெடுக்க வேண்டியிருந்தது. அந்த பணிச்சுமையே அவரோட இந்த புதிய கண்டுபிடிப்பை நோக்கி தள்ளுது. மின்னணு புகைப்பட ஆய்வுகளுக்கு தன்னோட சமையலறையே அவர் பயன்படுத்திக்கிட்டு இருந்தார். கந்தகம் தடவிய சுத்தமாக தாக்க கொண்டு 1938 உலகோட முதல் ஒளிப்படியை எடுத்தார். கிரேக்க மொழியில சீரோகிராபி அப்படின்னு உலர் எழுத்து முறை அப்படின்னு பொருள். அவரால் 1959 இந்த ஜெராக்ஸ் இயந்திரம் உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. இன்னைக்கு பல பெரிய நிறுவனங்கள் ஒளிப்படி எடுக்கும் கருவிகளை உருவாக்கி விற்பனை செஞ்சாலும் அவருக்கு ஜெராக்ஸ் அப்படின்ற பெயரே நிலைச்சிருச்சு. தொலைநகல் இயந்திரம், தொலைநகல் இயந்திரம் கோப்புகளையும் ஒளிப்படங்களையும் உடனடியா ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு அனுப்பக்கூடியது. 1846 ஸ்காட்லாந்து கண்டுபிடிப்பாளர் அலெக்சாண்டர் ஃபெயின் அப்படின்றவர் குறியீடுகளை மின்னாற்றல் உதவியோட அச்சிடுறதுல வெற்றி கண்டு அதுக்குரிய காப்புரிமையை பெற்றார். ஸ்டாலின் நாட்டுல இயற்பிய அறிஞர் ஜிஓ வாணி ஆர்டிசியல் ஆஃபீல்டு அப்படின்றது 1962 கடவுச்சொல்லோடு கூடிய அட்டைக்கு இங்கிலாந்துல காப்புரிமை பெற்றாரு. ஆரம்பத்துல பெட்ரோல் தருறதுக்கு பயன்படுத்தப்பட்ட காப்புரிமை தரப்பட்டது, அதுவே அதுக்கப்புறம் பயன்பாட்டுக்குமான காப்புரிமை இல்லையா மாற்றப்பட்டது. 1990 டிம் பெர்னர்ஸ் லீ வைகேக விரிவுகளை வழங்கிய உருவாக்கினார். இணையத்துல இது இல்லைன்னா உலகத்துல அது நடைபெறவே இல்லை அப்படின்றது லீயோட புகழ்பெற்ற வாசகம். உங்களுக்கு வந்து தெரியுமா, 10வகுப்பு 12வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு அரசோட வேலைவாய்ப்பு அலுவலகத்துல செய்யப்பட வேண்டிய பதிவு அவங்களோட படித்த பள்ளிகள்லயே ஆண்டுதோறும் இணையத்தின் வழியா செயல்பட்டு வருது. அரசோட விலையில்லா மிதிவண்டி மடிக்கணினி ஆகியவற்றை பெற்ற மாணவர்களோட விவரங்கள் இணையதளத்துல மூலமா பதிவு செய்யப்பட்டு இருக்கு. நன்றி, வணக்கம், மீண்டும் நாளை சந்திப்போம். இன்னைக்கு வேறு தலைவர்களை பத்தி பேச போறேன். இந்த மக்கள் காலைய தெய்வமா வழிபட்டத அகலாய்வுல கிடைக்கப்பட்ட சான்றுகள் வாயிலா நம்ம கண்டுபிடிக்கும். சிந்து வழி அகலாய்வுகள்ல கண்டறியப்பட்ட மாடு தழுவும் கல்முத்திரை ஒண்ணு தமிழர்களோட பண்பாட்டு தொழில் அடையாளமா ஏறு தழுவுதலை குறிக்கிறதா ஐராவத மகாதேவர் தெரிவித்திருக்கிறார். ஏறு தழுவுதல் முள்ளை நிலத்து மக்களோட அடையாளத்தோடும் கருத நிலத்து வேளாண் குடிகள் தொழில் உற்பத்தியோடும் பாலை நிலத்து மக்களோட தேவைக்காக போக்குவரத்து தொழிலோடும் இணைஞ்சது. இதுவே வேளாண் உற்பத்தியோட பண்பாட்டு அடையாளமா நீட்சி அடையுது. ஏரில் பூட்டி உழவு செய்ய உதவி காளை மாடுகள் ஏர் மாடுகள் எருதுகள் ஏறுகள் அப்படின்னு சொல்லப்படுது. தமிழக உழவர்கள் தங்களோட உழவர் சார்ந்த கருவிகளோட அறுவடைக்கு பெரிதும் துணை நின்ற மாடுகளை போற்றி மகிழ்விக்க ஏற்படுத்திய விழாதான் மாட்டுப் பொங்கல். இந்த விழா அன்னைக்கு மாடுகளை குளிப்பாட்டி பல வண்ணங்கள்ல பொட்டிட்டு முக்கானாங்கயிறு கழுத்து கயிறு பிடி கயிறு எல்லாத்தையும் புதுசாக கட்டுவாங்க. கொம்புகளை பிசிறு தீவி எண்ணெய் தடவி கழுத்து மணியாரம் கட்டி வெள்ளை வேட்டியோ துண்டோ கழுத்துல கட்டுவாங்க. அதுக்கப்புறம் பூமாலை அணிவிச்சு பொங்கல் இட்டு தன்னோட உழைப்பினால ஈடுபட்ட மக்கள் மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கிற விதத்துல தளிகை பொங்கலை ஊட்டி விடுவாங்க. இதோட தொடர்ச்சியா வேளாண் குடிகளோட வாழ்வோடும் உழைப்போடு பிணைச்சு கிடந்த மாடுகளோட அவங்க விளையாடி மகிழ்ற மரபா உருவ கொண்டதே ஏறு தழுவுதல் ஆகும். ஏறு தழுவுதல் தமிழகத்தோட வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு பெயர்கள் அழைக்கப்படுது. அது மாடு பிடித்தல், மாடு அணைதல், மாடு விரட்டல், மாடு விடுதல், மஞ்சு விரட்டு, வேலி மஞ்சு விரட்டு, எருது கட்டி, காளை புரட்டு, ஏறு விடுதல், சல்லிக்கட்டு அப்படின்னு பல பெயர்ல அழைக்கப்படுது. சல்லிக்கட்டு பேச்சு வழக்குல திரும்பிச்சு ஜல்லிக்கட்டு அப்படின்னு இப்ப சொல்லிட்டு இருக்கோம். சல்லி அப்படின்றது மாட்டோட கழுத்துல கட்டப்படுற வளையதோ குறிக்கும். புளியங்கொம்புனால வளையம் செஞ்சு காளையோட கழுத்துல அணிவிக்கிற வழக்கம் இப்பவும் இருக்கு. அந்த காலத்துல புழங்கி கொண்டிருந்த சல்லி நாணயங்களை துணியில முடிஞ்சு மாடோட கொம்புகள்ல கட்டிவிடுற பழக்கமும் இருந்தது. மாட்டு தழுவும் வீரருக்கு இந்த பணமுடிப்பு சொந்தமாகும். மேலை நாடுகள்ல குறிப்பா தேசிய விளையாட்டா காளைய சண்டையை கொண்டிருக்க ஸ்பெயின் நாட்டுல காளைய கொன்று அடக்குறவனே வீரனா கருதப்படுவான். இந்த விளையாட்டுல ஆயுதங்களை பயன்படுத்துறதும் உண்டு. சில நாட்டு விளையாட்டுகள்ல காளை அடக்கும் வீரன் அப்படின்னா தோற்றாலும் ஆட்டத்தோட முடிவுல அந்த காளை கொல்லப்படுறதும் இருக்கு. மேலை நாடுகள்ல ஆண்டு முழுவதும் நடத்தப்படுற காளை விளையாட்டு மனுஷன்ல ஒளிஞ்சிருக்க வன்மத்தையும் போர் வெறியையும் வெளிப்படுத்துறது மாதிரி இருக்கும். தமிழகத்துல நடைபெற ஏறு தழுவுதல்ல காளை அடக்குறவங்க அந்த ஆயுதத்தை பயன்படுத்த கூடாது. எந்த ஆயுதத்தையுமே இந்த விளையாட்டுல பயன்படுத்த மாட்டாங்க. நிகழ்வோட தொடக்கத்திலயும் முடிவுலையும் காளைகளுக்கு வழிபாடு பண்ணுவாங்க. இவராலையும் அடக்க முடியாத காளைகளும் இருக்கு. அதனால காளைகள் வெற்றி பெற்ற யாராலையும் அடக்க முடியாத காளைகளும் இருக்கு. அதனால காளைகள் அந்த மாதிரி காளைகள்ல வெற்றி பெற்றதா கருதப்படும். அன்பையும் வீரத்தையும் ஒரு சேர வளர்த்தெடுக்கிற இந்த விளையாட்டுல காளை அரவணைச்சு அடக்கிறவர் தான் வீரரா போற்றப்படுவார். தமிழர்களோட பண்பாட்டு திருவிழாவா விளங்குற ஏறு தழுவுதல் 2000 ஆண்டுகால தொன்மையுடையது. பண்டைய வீர உணர்வை நினைவூற்ற ஏறு தழுவுதல் விலங்குகளை முன்னிலைப்படுத்துற வழிபாட்டையும் இயற்கை வேளாண்மையும் வழிதொகுத்தும் பண்பாட்டு குறியீடு ஆகும். நம்ம முன்னோரோட இத்தகைய பண்பாட்டு கூறுகளை பேணி காப்பது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமையும் ஆகும். பண்பாட்டு தொன்மையும் இயற்கைய வளமையும் வாய்ந்தது தமிழர் வரலாறு. இயற்கையை சார்ந்தும் பிற உயிர்களோடு இணைந்தும் வாழ்ந்தனர் சங்ககால தமிழர்கள். இதற்கு சங்க இலக்கியங்களில் ஏராளமான சான்றுகள் உள்ளன. அவற்றுள் ஒன்று ஏறு தழுவுது. சங்க இலக்கியமான கலித்தொகையில் ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. முல்லை நில ஆயர்கள் பங்கேற்கும் இந்த நிகழ்வு அவர்களோட வீரத்தை மெய்ப்பிக்க கூடிய ஒண்ணா இருந்துச்சு. எழுத்துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர் அப்படின்னு முல்லை களியில ஏறு தழுவுதல் களம் குறித்த அடிகள் காட்சிய நம்ம கண் முன்னாடி நிறுத்தது. காளைகளோட பாய்ச்சல் பற்றியும் கலித்தொகை சொல்லுது. இதில் பெருத்து காளைகள் பல ஆளாலே தரையை கிளறி உழுதியை எழுப்புச்சு. சில நிலத்தை நொறுக்குச்சு, சில தம்முள் புறன்பட்டு ஒன்றோடு ஒன்று எதிர்த்துக்குச்சு, சில மண்டையிட்டு பாய்ந்துச்சு. இந்த காளைகள் மிடுக்குடனும் வீரத்தோடும் போருக்கு போற மருத நிலத்து போர் வீரர்களை நிகர்த்தவனா இருந்துச்சு. இத நீர் எடுப்பவை நிலம் சாடுபவை மாறு ஏற்று சிலைப்பவை பண்டி பாய்ப்பவையாய் துளங்கு இம்மில் நல் ஏற்றி நம் பல களம்புகும் மல்லர் மணப்பு ஒதன அப்படின்னு கலித்தொகை விவரிக்குது. கலித்தொகையை தவிர சிலப்பதிகாரம் முதலான இலக்கியங்களையும் ஒரு பொருள் வெண்பா மாலை அப்படின்ற இலக்கண நூலையும் ஏறுகோள் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. ஏறு தழுவுதல் பற்றி பிற்கால சிற்றிலக்கியங்கள்ல ஒன்னான பல்லு இலக்கியத்திலையும் குறிப்புகள் இருக்கு. எருதுகட்டி அப்படின்னு மாடு தழுவுதல் நிகழ்வு கண்ணுடையம்மன் பல்லு அப்படின்னு பதிவு செஞ்சிருக்காங்க. ஏறு தழுவுதல் குறித்த பல நடுக்கர்கள் புடைப்பு திருப்பங்கள் தமிழகத்தோட பல்வேறு பகுதியில கண்டறியப்பட்டிருக்கு. சேலம் மாவட்டத்துல எருது விளையாடி மரணமுற்றவன் பெயரால் எடுக்கப்பட்ட எருது பொருதார் கல் ஒண்ணு இருக்கு. கோவிரி சங்கன் கவந்துரையில எருது விளையாட்ட பட்டான் சங்கன் மகன் பெரிய பயலு நட்டக்கல்லு அப்படின்றது அந்த நடுகள் குறிப்பு. கருவந்துரை அப்படின்ற ஊர்ல எருதோடு போராடி இறந்து பட்டவனாகிய சங்கன் அப்படின்றவனுக்கு அவனோட பையன் பெரிய பயல் எடுத்த நடுகள் அப்படின்றதுக்கான பொருள் தான் இது. பெரிய கொம்புகளும் சிலிர்த்த திமுகளும் கொண்ட மூன்று எருதுகளை பலர் கூடி விரட்டுறது மாதிரி பண்டைய ஓவியம் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகில் இருக்க கருக்கியூர்ல கிடைச்சது. திமுலோட கூடிய காளையொன்ன ஒருத்தர் அடக்கு முயல்றது போன்ற ஓவியம் மதுரை மாவட்டம் குசலம்பட்டி அருகில கல்லூத்து மேட்டுப்பட்டியில கண்டறியப்பட்டது. தேனி மாவட்டம் மயிலாடும் பாறை பக்கத்துல சித்திரக்கல் புடவு அப்படின்ற இடத்துல திமுலோட கூடிய காளை ஓவியம் ஒன்று கண்டறியப்பட்டது. சிந்துவெளி நாகரிக வளர்ச்சியிலையும் காளை முக்கிய பங்கு வகிக்குது. இந்திய விண்வெளி துறையில சாதித்த தலைவர்களுக்கு விக்ரம் சாராபாய், இவரு இந்திய விண்வெளி திட்டத்தோட தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. ஆரியபட்டா அப்படின்ற முதல் செயற்கைக்கோள் ஏவுதளவுக்கு காரணமானவர். செயற்கைக்கோள் உதவியோட தொலைக்காட்சி வழியா 24,000 இந்திய கிராமங்கள்ல இருக்க 50,00,000 மக்களுக்கு கல்வியை எடுத்து செல்ல உதவினார். இவரோட பெயரால விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் திருவனந்தபுரத்துல செயல்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இங்க வானூர்தியில வான்பயண மின்னணுவியல், கூட்டமைப்பு பொருட்கள், தனி தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல துறைகளில் ஆராய்ச்சிகளும் வடிவமைப்புகளும் மேற்கொள்ளப்பட்டுகிட்டு இருக்கு. இவரோட முயற்சியில தான் இஸ்ரோ தொடங்கப்பட்டுச்சு. அப்துல் கலாம் இவர் இந்தியாவோட 11வது குடியரசுத் தலைவரா பணியாற்றிய இந்திய அறிவியலாளர். தமிழ்நாட்டோட ராமேஸ்வரத்தை சேர்ந்தவர். ஏவுகணை ஏவு ஊர்தி தொழில்நுட்ப வளர்ச்சியில கலாம் காற்றின ஈடுபட்டனால இவர் இந்திய ஏவுகணை நாயகன் அப்படின்னு போற்றப்படுறாரு. பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்திலையும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திலையும் விண்வெளி பொறியாளரா பணியாற்றினார். இந்தியாவோட உயரிய விருதான பாரத ரத்ன விருது இவருக்கு கிடைச்சது. இவர் தன்னோட பள்ளி கல்வியை தமிழ் வழியில கற்றவர் அப்படின்னு குறிப்பிடத்தக்கது. வளர்மதி அரியலூரில் பிறந்த இவர் 2015 தமிழ்நாடு அரசோட அப்துல் கலாம் விருது பெற்ற முதல் அறிவியல் அறிஞர். இஸ்ரோல 1984வது வருஷம் முதல்ல பணியாற்றி வந்துகிட்டு இருக்காரு. 2012 உள்நாட்டிலேயே வருவான முதல் ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோள் திட்டத்தோட இயக்குநரா இவங்க இருந்தாங்க. இவங்க இஸ்ரோவோட செயற்கைக்கோள் திட்ட இயக்குநரா பணியாற்றிய 2வது பெண் அறிவியல் அறிஞர் ஆவாங்க. அருணன் சுப்பையா இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தோட அறிவியலாளரும் திட்ட இயக்குநரும் இவரு. திருநெல்வேலி மாவட்டத்துல ஏர்வாடி அருகில் இருக்க கோதைச்சேரி அப்படின்ற ஊரை சேர்ந்தவர். இயந்திர பொறியியல் படி பட்டம் பெற்று 1984 திருவனந்தபுரத்தில் இருக்க விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்துல பணியில் சேர்ந்து தற்போது பெங்களூரில் உள்ள இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் பணிபுரிகிறார். 2013 மங்கள்யான் செயற்கைக்குள் உருவாக்கிய இந்தியாவின் செவ்வாய் சுற்றுகளின் திட்டத்தோட திட்ட இயக்குநரா இவர் வந்திருக்காரு. மயில்சாமி அண்ணாதுரை இளைய கலாம் அப்படின்னு அன்போடு அழைக்கப்படுற இவர் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் கோதாவரி அப்படின்னு சிறுவர்கள பிறந்தவர். மேல்நிலை வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளிகள்ல தமிழ் வழியில படிச்சவர். இதுவரை 5 முனைவர் பட்டங்களை இவர் வாங்கியிருக்காரு. 1982 வருஷம் இந்திய விண்வெளி ஆய்வு மையத்துல பணியில் சேர்ந்த இவர் தற்போது இயக்குநரா பணிபுரிகிறாரு. நம்ம நாடு நிலவுக்கு முதல் அனுப்பிய ஆய்வுகளும் சந்திராயன் 1 திட்டத்துல திட்ட இயக்குநராக இவர் வேலை பெற்றிருக்காரு. சந்திராயன் 2 திட்டத்திலையும் பணியாற்றி வந்தாரு. சதி வீராமன் நினைவு அறிவியல் விருது உள்ளிட்ட பல விருதுகளை இவர் வாங்கியிருக்காரு.